நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே, அறிவியல் நிகழ்ச்சியில் உங்களோடு முனைவர் கா. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
பூமி கடியில் இருக்கக்கூடிய எரிபொருள் அதில் ஒன்று நேச்சுரல் கேஸ்ங்கிறது, இயற்கை எரிவாயு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி எரிபொருள்கள் பூமி கீழே எப்படி உண்டாச்சு? நம்ம சொல்லுங்கிற குரூட் ஆயில், கச்சா எண்ணெய், அப்புறம் இது மாதிரியான வாயுக்கள் எப்படி உண்டாக முடியும்? தண்ணீர் போல் அது வந்து இயற்கையான பொருள் இல்லை. ஒரு காலத்திற்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 250 மில்லியன் வருஷத்துக்கு இடையில், அதாவது இன்றைக்கு 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து 65 மில்லியன் வருஷம் வரைக்கும் வாழ்ந்த அடர்த்தியான காணங்கள் உலகம் முழுக்க நிரம்பியிருந்தது. இப்போ நாம் சொல்கிற இந்த சவுதி அரேபியா போல பாலைவனங்கள்லாம் கூட அடர்ந்த காடு காணங்களாக இருந்தது. அது கார்போனிஃபரஸ் பீரியட்ம்பாங்க. கார்போனிஃபரஸ்னால் கரிமங்கள் நிறைந்தது. அந்த அளவுக்கு சூரிய ஒளியிலேருந்து வாங்கி விருட்சங்கள், மரங்கள் வந்து உயர உயரமாக வளர்ந்தது. அது சாப்பிட்றதுக்கு ஆள் எக்கச்சக்கமாக தேவைப்பட்டது. அதனால் டைனாசர்ஸ் எல்லாம் உண்டாச்சு. டைனாசர்களுக்கு தீனி போகிற அளவுக்கு காடு அவ்வளோ அடர்த்தியாக இருந்த நேரம். ஏதோ காரணத்தினால அத்தனை காடுகளும் டைனாசார்களும் வந்து பூமி கீழே புதைந்துடுச்சு. அப்படி புதைஞ்சோடனே மேலும் மேலும் அதுக்கு மேலே அடுக்குகள் தோன்றி நிலம் மாறின உடனே ஆழமாக ஒரு 500 அல்லது 1000 மீட்டர் கீழே பூமியினுடைய அழுத்தத்தில் பள்ளத்துக்குள்ளே இந்த காடு மடிஞ்சிடுது. இதெல்லாம் ஃபாசில்ஸாக நமக்கு கிடச்சிது, நிலக்கரிகளாக மாறிடுச்சு. இன்னும் அழுத்தம் அதிகமாகிச்சுன்னா அந்த கரியை உருகி எண்ணெயாக மாறிடும். சில இடங்களிலே பள்ளங்கள் இருந்ததுன்னா அங்கெல்லாம் வந்து அது வாயுக்களாக தேங்கி நிற்கும். இப்படி வாயுவாக, எண்ணெயாக, நிலக்கரியாக இப்போ இருப்பதெல்லாமே 12 காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள், தாவரங்களும் மிருகங்களும் சேர்ந்து தான் சொல்கிறேன், அத்தனை பூமிக்கு புதைந்தது தான். அதனால் என்றைக்கும் இது வந்து தண்ணி மாதிரி ஊற்றெடுத்த மாதிரி நமக்கு எண்ணெய் கிடச்சிட்டே இருக்கும், நிலக்கரி வெட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கூடாது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அதெல்லாம் தீர்ந்து போயிடும். சவுதரியா போன்ற வளமான நாடுகளெல்லாம் பழையபடி பாலைவனம் மாதிரியே மாறிடும். இருக்கின்ற காலம் ஒரு சொற்ப காலம், 50 வருஷத்துக்கு வரைக்கும் தான் அந்த டீசல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை வைத்து விட்டு தான் வாழ முடியும். நேச்சுரல் கேஸும் அதே ஒரு வகையை சேர்ந்தது தான், இயற்கை எரிவாயு. இந்த இயற்கை எரிவாயு வந்து பூமியில் பல இடங்களில் கிடைக்கிது. நமக்கும் கூட தஞ்சாவூர் மாவட்டத்தில் நரிமண்ணன்ற பகுதியில் கிடச்சிட்ருக்குது. இது நல்லபடியில் பயன்படுத்தலாம். இந்த கேஸில் என்ன தான் இருக்குது எரிய பொருள்னால், மீத்தேன், பியூட்டேன், பென்டேன் அப்படின்ற வாயுக்கள் தான் நிறைஞ்சிருக்குது. இன்றைக்கி நம்ம அடுப்பு கேஸ் ஸ்டவ்வில் பற்ற வைக்கிறதும் அதே தான், அந்த பொருள் தான், கிட்டத்தட்ட அதே தான். என்ன கொஞ்சம் தேவையில்லாத வாயுக்கள்லாம் கலந்துருக்கும், நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இதெல்லாம் கலந்துருக்கும். அதை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு இதை வந்து சுத்தமான எரிபொருளாக பயன்படுத்தலாம். அது நிலக்கரியாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, இயற்கை எரிவாயாக இருந்தாலும் சரி, இந்த மூன்றுமே நாம் எரிக்கும் பொழுது ஒரு காலத்தில் வாழ்ந்த உயிரினங்களில் சிறைப்படுத்தப்பட்ட அந்த கரி இப்போ நாம் விடுவிக்கிறோம். அதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு மாறும். ஏற்கனவே நம்ம காற்றில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஓரளவுக்கு இருக்குது. அதோடு சேர்த்து கொஞ்சம் அதிகமாக நாம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது, கார்பன் டை ஆக்சைடு அதிகப்படும் போது இந்த புவி வெப்பமயமாதல்ன்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வருவதற்கு காரணம், முடிந்தவரை இந்த இயற்கை எரிவாயு, இந்த எரிபொருள் எல்லாத்தையும் தவிர்க்கணும். அதுக்கு மாற்று பொருளை கண்டுபிடிச்சாக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க தண்ணீர்லேருந்தே எடுக்கலாம், காற்றாலையிலேருந்து எடுக்கலாம், அலைகள்லேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இயற்கைக்கு பாதகம் இல்லாமல் ஒரு எரிசக்தியை நம்ம கொண்டு வரணும்னா இப்போ தான் அது கரெக்டான நேரம். எரிவாயு இருக்கு வரைக்கும் அது தீர்த்துடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம மாற்று எரிபொருளை உடனடியாக கண்டுபிடிக்கணும்.
சரிங்க சார், இப்போ பெட்ரோல்லேருந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் அந்த கிரேட் வாரியாக சொல்லுங்களேன். ஏரோப்ளேன் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒயிட் பெட்ரோல் அப்படிங்கிறாங்க. அப்புறம் டீசல் இருக்குது, சாதாரண 2-வீலர் 4-வீலருக்கு போடக்கூடிய பெட்ரோல் இருக்குது, மண்ணெண்ணெய் இருக்குது, அப்புறம் இந்த ஜெல்லி எல்லாம் இருக்குது. அந்த வரிசைப்படுத்தி அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
நிலத்திலேருந்து கிணறு போட்டு உறிஞ்செடுக்கிறாங்களே, ஆழ்கிணறுல வந்து அந்த எண்ணெய் எடுக்கிறாங்க. அது கெட்டியாக குழகுழப்பாக இருக்கும், கண்ணங்கரியல் இருக்கும். அதை அப்படி எதுக்கும் பயன்படுத்த முடியாது. வேணும்னா ஒரு உயவு பொருள் லூப்ரிகண்ட்டாக அதை பயன்படுத்தலாம். அதை சுத்திகரிப்பு ஆலைகளை அனுப்புவாங்க, ரிஃபைனரிஸ். ரிஃபைனரிஸுங்கிறது வந்து கொதிகலன்கள் தான். ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, கொதிக்க வச்சா அது தண்ணி ஆவியாகுது. அதை காற்றில் கலக்காமல் அதை அப்படியே ஒரு டியூப் வழியாக எடுத்து கண்டென்ஸ் பண்ணோம்னா அது தண்ணி மறுபடியும் சுத்தமாக நமக்கு டிஸ்டில் வாட்டராக வரும். இது வந்து டிஸ்டில்லேஷனுங்கிறோம், வாளை வடித்தல்னு பேர். இதே மாதிரி ஒரு வாளை வடித்தல் முறையில் இந்த டீசல் பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் குரூட் ஆயில், அந்த குரூட் ஆயிலை வந்து வெப்பப்படுத்தும் பொழுது தனித்தனியாக பிரியும். முதல்ல இந்த நேச்சுரல் கேஸுங்கிறதெல்லாம் வெளியே வரும், அதுக்கு வெப்பம் தாங்க முடியாமல் ஆவியாகி வெளியே வரும், அது முதல்ல நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் கிடைக்கும், பெட்ரோல் போன்றது, இந்த ஆக்டேனுக்கு மேலே இருக்கக்கூடிய பென்டேன்லேருந்து ஆக்டேன் வரைக்கும் திரவ நிலையில் இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் கெரசின் கிடைக்கும். இப்படி ஒன்று ஒன்றாங்க வடிக்கும்போது அதனுடைய கொதி நிலைக்கு ஏற்ற மாதிரி, சீக்கிரமே கொதிக்கிறது முதல்ல வந்துடும், கொஞ்சம் லேட்டாக கொதிக்கிறது பின்னாடி வரும். பெட்ரோல்லாம் சீக்கிரமே கொதிக்கும் தெரியலையே உங்களுக்கு, 50 டிகிரிலே அது வந்து கொதித்து வெடித்து எரிஞ்சிடும். அதனால் அந்த பக்குவமாக மெல்ல 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 சூடு பண்ணும்போது ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு ஒரு பொருள் வெளிவரும், அதை வந்து அவங்க பிடிச்சி வச்சுக்குவாங்க டேங்கில், அதை தான் அங்கே இம்போர்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு டீசலும் வர ஆரம்பிச்சிடும், மண்ணெண்ணைக்கு அப்புறம் டீசல் முடிஞ்சுது, இனிமேல் கொதிக்க வைக்க முடியாத அளவுக்கு அது கெட்டியாயிடும் அந்த குரூட் ஆயில். அந்த குரூட் ஆயில் இப்போ வந்து எதையும் கொதிக்க வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால மறுபடியும் அதில் ஏதாவது ஒன்று திரவத்தை குறைச்சி கரைச்சி தான் நம்ம செய்ய முடியும். அப்படி ஒன்றுமே பயன்படுத்தாத பொருள்லேருந்து தார் என்று சொல்லக்கூடிய நம்ம சாலைகளுக்கு போடுகின்ற அந்த கருப்பு பொருள் பிச் பிளண்டுன்னுவாங்க, அது நமக்கு கிடைக்கும். சரிங்க, இதுக்கு இடையில் இந்த வாயுவாக வருது இல்லைங்களா, அதை வந்து சில இடங்களில் கிடைக்கின்ற அந்த குரூட் ஆயிலில் நாப்தால் நிறைய கிடைக்கும், அந்துருண்டை பூச்சி உருண்டையெல்லாம் போடுறலையே அந்த மாதிரி நாப்தலின். இதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா நிறைய மருந்து பொருட்கள், சாயம் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் உண்டாகிறாங்க. இன்றைக்கி நான் பார்க்கின்ற எல்லா விதமான தார்பாலின்லேருந்து பிவிசி பைப்பு எல்லாமே இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்டில் தான் வருது. எரிபொருள் போக மீதி இருக்கக்கூடிய அந்த கச்சா பொருள், அந்த பயன்படுத்த முடியாத ஒரு பொருள்லேருந்து நாம் மிகுதியான கெமிக்கல் நேச்சுரல் கெமிக்கல்ஸை கொண்டு வரும். அதில் பிவிசிங்கிறது ரொம்ப முக்கியம், பாலிவினைல் குளோரைட். இந்த பாலிவினைல் குளோரைட் கண்டுபிடிச்ச உடனே உலகமே ஒரு மாற்றத்துக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி இன்டர்நெட் யுகம், தகவல் யுகம்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் யுகமாக இருந்தது. இன்றைக்கி பிளாஸ்டிக் வேண்டாம், அதுக்கு மாற்று பொருள் உண்டு தேவைங்கிறோம். ஆனால் பிளாஸ்டிக்லேருந்து நிறைய பயன்கள்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் மட்டும் இல்லைன்னா இந்த தொழில்நுட்பம் இன்னந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவே முடியாது. இப்போது நாம் இன்னமும் இந்த பூமி கீழே இருக்கக்கூடிய அந்த கச்சா பொருளை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நம்ம மாற்றுப்பொருள் கொண்டு வரும்பொழுது மறுபடியும் பிளாஸ்டிக்கு பதிலாக மனிதன் செயற்கையாக சுலபமாக மட்கக்கூடிய பொருளை கண்டுபிடிப்பான், கண்டுபிடிச்சு ஆகணும். அப்போ மறுபடியும் ஒரு தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய ஒரு பாரடைம் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய தளப்பெயர்ச்சி ஏற்படும். அந்த தளப்பெயர்ச்சிக்கு இன்றைக்கே இப்போவே நம்ம வந்து இந்தியர்கள் முந்திக்கணும். வேறு யாராவது செய்த பிறகு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம நாட்டு இளைஞர்கள் நம்ம நாட்டுக்கு அடுத்து என்ன தேவை, உலகத்துக்கு என்ன தேவைங்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த முற்போக்கு முன் பார்வை நம்ம வளர்த்துக்கணும்.
சரிங்க சார், இப்போ இந்த பெட்ரோல் வளங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து கேலன் கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் புதையுண்ட மரம் செடி அதை தான் வந்து இப்போ இதுவாக மாறி இருக்குது. இப்போ இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் பெட்ரோல் டீசலே கிடைக்காத ஒரு நிலை ஏற்படுமா, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லைன்னா தண்ணீர் நம்ம சொல்வோம் தோண்ட தோண்ட தான் வந்து ஊறும் அப்படின்ட்டு, அது மாதிரி இதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா?
தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் வந்து அது உண்மைதான், எவ்வளோக்குள்ள நிலத்துலேருந்து எடுத்தாலும் மறுபடியும் ப்ரிசிபிட்டேஷன்ற முறையில் ஆகாயத்துலேருந்து மறுபடியும் தண்ணீர் வந்து பூமிக்கு போயிட்டே இருக்கும். அது ஹைட்ரலாஜிக்கல் சைக்கிள், நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். இப்போ பூமிக்கிழந்து தண்ணியை நம்ம கிணறு மூலம் எடுத்துகிட்டே இருந்தால் கூட அடுத்த மழைக்காலம் வந்த உடனே மறுபடியும் சேச்சுரேட் ஆகிடும். அதனால தானே நம்ம நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மழை நீர் வடிகால் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வடிகால் பண்ணும்போது வடிந்து தண்ணிக்குள்ளே போகும்போது மறுபடியும் நமக்கு பூமியிலேருந்து கிடச்சிட்டே இருக்கும். தண்ணீரை பற்றி இந்த கவலை வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி ஆழ்துளை போட்டு எண்ணெய்களை எடுத்துனோம்னாக்கா அது வந்து மறுபடியும் ஆகாயத்துலேருந்து மறுபடியும் வந்து விழப்போகிறதில்ல. நாம் எரித்து கார்பன் டை ஆக்சைடை மாற்றி போக போக பூமிக்குலேருந்து குறைஞ்சிட்டே தான் போகும். ஒரு டேங்கில் ஒரு தொட்டியில் இருக்கக்கூடிய எண்ணெயை மொண்டு மொண்டு பயன்படுத்தும் போது கடைசி சொட்டு வரைக்கும் நம்ம பயன்படுத்தி முடித்த பிறகு அப்புறம் காலி டின்னு தான் இருக்கும். பூமியும் அதே மாதிரி காலி டின்னாக மாறி போய் எம்டியாக மாறிடும். இன்றைக்கி வளமிக்க நாடுகளாக சொல்லக்கூடிய சவுதி அரேபியா போன்றதெல்லாம் வறுமையில் வாட வேண்டிய நிலை வரும். அவங்களுக்கு எந்த விதமான பொருள் ஆதாரமும் கிடையாது, எல்லா ஆதாரமுமே பூமி கிடக்கத்தா. ரஃப் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லும்படி ஒரு தோராயமான மதிப்பீட்டின்படி அடுத்து 50 வருஷம் வரைக்கும் தான் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகளும் கனடா போன்ற நாடுகளும் பூமிக்கடியிலேருந்து இன்னும் அந்த எரிபொருள் எடுக்காமலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வளம் இருக்கிறது. இவங்க 50 வருடம் கழித்து இந்த சவுதி அரேபியாலாம் கைவிரித்த பிறகு அவர்கள் தோண்டி அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இன்னொரு 20-25 வருஷம் வரைக்கும் ஓடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மனிதன் தன்னுடைய ஆற்றலுக்காக மறுபடியும் இயற்கையை நம்பியிருக்க வேண்டியிருக்கும். அது எப்படி என்னெடுப்பான்னு தெரியல. மனித உழைப்பு மிருக உழைப்பு எப்பவுமே நம்பகத்தன்மையானது. நாம் பல காலங்களாக இந்த மாதிரியான செயற்கை ஆற்றல் மூலங்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டீம் என்ஜினோ நிலக்கரியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, எல்லா உழைப்புமே மனிதனுடைய தசை தான், அவனுடைய உடல் பலத்தால் தான் எல்லாமே செய்த, மாவரைக்கிறதுலேருந்து வண்டி இருக்கிறதுலேருந்து எல்லாம் தான் செய்தது. அல்லது மிருக பலம், இந்த மசில் பவர்னு சொல்லக்கூடிய தசை பலம் போய் இப்போ இருக்கக்கூடிய இரும்பு பலமும் எந்திர பலமும் நமக்கு கிடைச்சிருது. இப்போ எந்திர பலத்துக்கும் இப்போ உடல் பலத்துக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு சமன்பாடு போட்டோம்னா எந்திர பலம் அதிகமாகவும் உடல் பலம் குறைவாகவும் இருக்கிறது. உடல் பலம் மட்டுமே மனிதன் நம்பி மனிதன் வாழ்ந்தபோது உலகம் நல்லா இருந்தது, பொல்யூஷன்ற பேச்சுக்கு இடமே இல்லை. இப்போ எந்திர பலம் வந்து பயன்படுத்த உடனே இப்போ பொல்யூஷனுங்கிற ப்ராப்ளம் நம்ம உண்டாக்குறோம். இப்போ பொல்யூஷனுக்கு ஒரே வழி என்ன, என்ன அவங்கவுங்க வேலையை அவங்க கையாலேயே செய்கிறது, துணி துவைக்கிறது, மாவாட்டுறதுலேருந்து எல்லாமே எந்திரங்களை தவிர்த்து விட்டு மனிதன் தன்னுடைய உடல் பலத்தால் செய்தால் உடம்புக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது.
நல்லா சொன்னீங்க சார். தசையை உபயோகித்து செயல்படும் போது மனிதன் உடலுக்கும் நல்லது இந்த பூமிக்கும் நல்லது அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422243105 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.